இலக்கை அனுப்புவதும் அறிவு அறிவுள்ள பொருளுக்கு தானே இறக்கம் வரும். யாருக்கு இறக்கம் இல்லையோ அவன் அறிவு இல்லாதவன் என்று தான் போகுது. வள்ளுவர் சொல்லுகிறாரே, அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் நன்னோய் போல் போன்ற பிற உயிர்களுக்கு இறங்காத போது அறிவினால் என்ன பயன்? எனவே அறிவினுடைய பயன் இறங்குதல், இறக்கப்படுதல். எனவே அறிவினுடைய தன்மை இரக்கம், கருணை, அருள் எல்லாமே ஒரே பொருள் தான். அருள் என்றால் அதுதான் பொருள், அருள் என்றாலும் இரக்கம். எனவே எத்தனை சொற்கள் இறைவனுடைய அறிவுக்கு அறிவு என்றாலும், ஞானம் என்றாலும், சக்தி என்றாலும், கருணை என்றாலும், அருள் என்றாலும், எல்லாம் ஒரு பொருள் தான். ஆனா பொதுவாக எந்த சொல்லை நாம் மிகுதியாக பயன்படுத்துறோம்? திருவர், இறைவனுடைய திருவர், அதைத்தான் நான் மிகுதியாக பயன்படுத்துகிறோம். அருள், அருள் என்றாலே அவனுடைய அறிவு. திருவர், அறிவு என்று சொல்வதை காட்டிலும் திருவருள் என்று சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியா இருந்ததல்லவா? இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய அறிவு தான் அவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு வரல. அறிவுன்னு சொன்னா அவ்வளவு ஈடுபாடு வராது. அம்மா தாயின்னு சொன்னா தான் நமக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கு. அதனாலதான் இறைவனை தாயாகும் தந்தையாகும் வணங்கு. எனவே இறைவனை அம்மையாகவும் இறைவனை அப்பனாகவும் அவனுடைய குணமாகிய அறிவை அம்மையாகவும் அம்மையப்பனாகவும் வைத்து வணங்குகிறோம். எனவே அவனுடைய அறிவாகிய அருளாகிய அந்த ஒளிக்கதிர் தான் நம்மை இறைவனுக்கு காட்டுகிறது. எனவே தாய் மூலமாகத்தான் தந்தையை அடைய வேண்டி இருக்கிறது. எனவே சத்தாகிய பொருளை சத்தை சத்தால் அறிந்து, சத்தை எதனால் அறிகிறோம்? சத்தா, அதுவும் சத்து தான். இறைவனுடைய திருவருளாகிய அறிவும் சத்து. சத்தை சத்தால் அறிந்து மூன்றாவது அந்த சத்தினிடத்திலேயே அழுந்தி விடுதல், அனுபவித்தல், அழுந்தி விடுதல். இந்த மணிகண்ட தந்தை இந்த ஒரு சின்ன தொடர் பார்த்து இரு திறன் அறிவு எவ்வளவு எவ்வளவு சிறந்த ஒரு தொடர். நினைத்து நினைத்து நமக்கு அந்த தொடரை நினைத்து நினைத்தாலே எவ்வளவு சிறப்பா இருக்கணும். ஒரு தொடரே போதும். ஜெய்கண்டாருடைய வாக்கு இரு திறன் அறிவு நம்மை பற்றி இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நம்முடைய இயல்பு அனைத்தையுமே இங்கே கொண்டு வந்து இரு திறன் அறிவு உள்ளது. நேற்று தொடக்கத்துல இந்த உரையில ஒரு சொல் விட்டுட்டோமே, அத மறந்தே போயிட்டோம். அவருடைய அந்த படிப்புல மயங்கி தூளார்ந்ததி நியாயம் பற்றின்னு தொடங்குறாரு எடுத்த உடனேயே. அதை மட்டும் விட்டு விட்டு மேலே போயிருக்கோம். தூளார்ந்தது நியாயம் பற்றி அதை பற்றி யாராவது படித்து பார்க்கலன்னு தெரியுது. நீங்க போய் தூளார்ந்தது நியாயம்னா என்ன போகும் தெரியாத வரைக்கும் கவலை இல்லை. இது ஒரு நான் விளக்கல இல்ல. அதாவது நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால் ஸ்தூல அறிவுன்னு பார்த்தோம். ஸ்தூல அறிவு பருமையான அறிவு. இது எதையும் சொன்ன உடனே விளங்கிக் கொள்ளாது. நம்முடைய அறிவு சொன்ன உடனேயே பற்றி கொள்ள முடியாது. அது உங்க அனுபவத்திலே தெரியுது, கண்கூடா தெரியுது. பருமையான அறிவு எத்தனை முறை சொன்னாலும் அதனால என்ன செய்யறாங்க நம்முடைய, அதனாலே அதற்கு காரணம் என்ன? நம்மால ஏன் உடனே விளங்கிக் கொள்ள முடியும்? என்ன காரணம்? நம்மிடத்துல அதுக்கு அதுக்கு என்ன காரணம்? நம்மிடத்துல ஆணவமா அந்த அளவுக்கு அறிவை அறிவு மறைத்திருப்பதனால நம்ம எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி ஆணவம் இருக்கு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்துல பற்றி இருக்கிறது. சிலரிடம் தடிப்பாக பற்றி இருக்கிறது, சிலரிடம் மென்மையாக இருக்கிறது, சிலரிடம் இடைப்பட்ட முன்னிலை. இப்படி வெவ்வேறு விதத்திலே தான் இந்த மல மறைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரே வகையிலே இல்லை. அதனாலே சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள், சிலர் தடுமாறுகிறார்கள், சிலர் பாதியை வழங்கிக் கொள்கிறார்கள், அப்படியெல்லாம். எனவே இந்த ஆணவ மலம் எந்த அளவுக்கு நீங்குகிறதோ இந்த மறைப்பு அந்த அளவுக்கு தான் நமக்கு விளங்கும். அதற்காகத்தான் படிமுறையிலே சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சொல்லித்தர வேண்டும். எடுத்த உடனேயே விருதையும் சொல்லக்கூடாது என்று வைத்திருக்கிறார். நம்முடைய கல்வி முறை அதுதானே. ஒன்னா ஒன்றா வந்து தொடங்கி படிப்படியாகத்தானே பிள்ளைகளுக்கு அறிவிப்பு கொண்டுகிறோம். அதெல்லாம் படிமுறை. எப்படி படிப்படியாக கடந்து மேலே போகுது? படிமுறை. அதை வடமொழியில சோபான முறை என்பார். சோபானம், சோபானம் என்றால் படிக்கட்டுனா பரமபத சோபானம் பார்த்திருப்பீங்களா? பரமபதத்துக்கு நாம அந்த நிலையில தான் மேல போயிட்டு பிறகு கீழே இறங்க வேண்டியதுதான். எனவே படிமுறையிலே நம்முடைய அறிவு வளர்வதனால முதலிலே உண்மையான பொருளை எடுத்த உடனே சொல்ல மாட்டார். பெரியோர்கள் நுட்பமான பொருளை எடுத்த உடனேயே ஆன்மாவுக்கு சொன்னால் பற்றி கொள்ள முடியாது. எனவே முதலிலே பருமையாக சொல்லி முதலில் விளங்கக்கூடிய வகையிலே தூலமாக பொருளை சொல்லி சொல்லி அறிவை வளர்த்து வளர்த்து பிறகுதான் நுட்பமாக கடைசியில் தான் சொல்லுவார்கள். இதுதான் உணர்த்துகிற முறை. அதனால சுமியான போதத்தை எடுத்த உடனே நடத்தலாமா? நடத்த மாட்டாங்க. சுமியான போதத்தை முதல்ல என்ன நடத்துவார்கள்? திருவருள் பயன் உண்மை விளங்கும் என்ற சிறிய நூல்களை விளங்கக்கூடிய நூல்களை நடத்திட பிறகுதான் சுமியான போதை நான் நடத்தினா நன்றாக. அது போல அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. வானத்துல அருந்ததி விண்மீன் நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம் பார்த்திருக்கிறீர்களா? அருந்ததி, அந்த அருந்ததி அந்த வடக்கு திசையில தானே, வடக்க அந்த சப்தரிஷி மண்டலம் சப்தரி ஏழு நட்சத்திரம், ஏழு நட்சத்திர கூட்டத்துல அருந்ததி விண்மீன் மிக மிக நுண்ணியது. அது பார்த்த உடனே புறப்படாது. அதற்காக அதற்கு பக்கத்துல ஒரு பெரிய விண்மீனை காட்டி ஒரு பெரிய நட்சத்திரம் அதுதான் அருந்ததி என்று முதலிலே காண வைத்து இவன் பார்த்துருவான், ஓ அதுதான் அருந்ததியா என்று கேட்டவுடனே அதற்கு பிறகு அது அருந்ததி இல்லை, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் கூர்ந்து பாரு, அதுதான் அருந்ததி என்று இப்படி வறுமையாக காட்டி பிறகு உண்மையை அதுதான் தூள அருந்ததி நியாயம். அருந்ததினா மெயின், தூளம்னா பருமை. அருந்ததியினுடைய பக்கத்தில் உள்ள பருமையான அது அந்த மீனுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பருமையான மீன் அதற்கு வசிட்டர் மீன், வசிட்டர் அருந்ததியை பிரியாத வசிட்டர், அவருடைய மனைவி இல்லையா, வசிட்டர் என்ற மீன் அதன் முதலிலே கணவித்து பிறகு அருந்ததி. அதான் தூள அருந்த அந்த முறையிலே, அந்த முறையிலே உண்மைகளை முதலிலே பருமையாக உணர்த்தி பிறகு நுட்பமாக உணர்த்தும். ஆமா, மெய்கண்டர் இங்க சுஞான முனிவர் இதே இங்கே சொன்னார், இத இந்த கதையை இங்கே ஏன் சொல்லுகிறார், தூள அருந்தது நியாயம். அதே போல மெய்கண்டா நமக்கு முதல் ஆறு முற்பாக்களிலே இந்த முப்பொருள் உண்மைகளை முதலிலே வறுமையாக நமக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் நாம் கட்டுநிலையில இருக்கிறோம், கட்டுநிலையை பற்றி சொன்னால் நமக்கு விளங்கி போடும், விளங்க முடியும் இல்லையா. நம்முடைய நிலையை பற்றி எடுத்து காட்டுகிற போது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்கிறது, மூன்றாவது நுட்பம். பிறகு இந்த உலகத்தை காட்டி இறைவனுடைய இருப்பை உணர்த்துதல், இதெல்லாம் நமக்கு தெரிந்த உலகத்தையும் உடம்பையும் வைத்து கொண்டு தனுகரண போதாபோகங்களை வைத்து இந்த முப்பொருள் உண்மைகளை முதல் ஆறு நுட்பாவிலே விளங்கும்படியாக உணர்த்தினார். இனிமேல் வரக்கூடிய செய்தி தான் எப்படிப்பட்ட நூல், எப்படிப்பட்ட செய்தி, மருந்ததிமீனை போன்ற செய்தி இனிமேல் தான் விளங்குவதற்கு நுட்பமான கருத்துக்கள். ஏனென்றால் இது முத்தி நிலைக்கு போகும், இதுவரை கட்டுநிலை, ஆறாவது நுட்பம் வரை கட்டுநிலை, இனிமேல் வரப்போவது முத்தி நிலை. ஏழுல இருந்து எனவே அது எதனாலே விளங்கும், முத்தி நிலை கட்டுநிலை ஆராய்ச்சியினாலே விளங்கும், ஆனால் முத்தி நிலை அனுபவத்தினாலே தான் விளங்கும். அனுபவம் இல்லாமல் முத்தி நிலை விளங்காது. எனவே நமக்கு விளங்குமா முத்தி நிலை, அனுபவங்கள் என்ன என்று பார்த்தோம், அழுந்தி அடிதல், அதுக்கு என்ன வேணும், அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டுமே, ஒன்றுபட வேண்டுமே இறைவனோடு இந்த ஆன்ம உயிர் ஒன்றுபடப்படத்தான். அனுபவம் நாம் இப்ப ரொம்ப ரொம்ப தொலைவில் எல்லாம் விலகி இருக்கிறோம், எப்படி அனுபவம் எப்படி வளர்ந்து முடியும். எனவே இந்த இதுவரை தூளாருந்ததி நியாயம்னு முறை, நியாயம் என்றால் முறை என்ற தூளாருந்ததி முறை பற்றி முதல் ஆறு முன்பாக்களிலே பொது இயல்பை உணர்த்தினார். பொது இயல்பை ஆறு முன்பாக்களிலே சொல்லி இனிமேல் தன் உண்மை இயல்பை, முப்பொருள்களுடைய உண்மை இயல்பை உணர்த்த போகிறார். அடுத்து புறநடை. நம்ம தங்கலட்சுமி தானே புறநடைன்னா, புறநடைனா என்ன, பொழிவு எஞ்சி இருக்கிற பொருள், எஞ்சி இருக்கிற பொருளே போதுமன்ற எஞ்சி இருக்கிற பொருள். அந்த வடமொழியில எப்படி சொல்றாங்க, அதுக்கு என்ன பேரு? வடமொழியில புறநடிக்கு என்ன பேரு? இங்க என்ன சொல்லுச்சு? உரையில காட்டுறாருல இப்புறநடையை வடநூலால் எப்படி சொல்லுகிறார்கள்? சேடம்னா என்ன தெரியுமா? சேடம் எஞ்சி இருப்பதுதான் சேடம். எஞ்சி இருப்பது சேடம்னா எஞ்சி இருப்பது. அடுத்த பகுதி என்ன அருமை ஐயா? இது வரைக்கும் அடுத்து என்னது? விளக்கமா? விளக்கம் இல்ல, உங்க புத்தகத்துல இருக்கலாம். இங்க அப்படி இல்லை. என்ன பொருள் என்றால் திரண்ட கருத்து. பிண்ட பொழிப்பு என்றால் திரண்ட பொருள். இப்ப அந்த நூற்பாவனுடைய உத்தமான பொருளையும் சொல்லுகிறார்.
என்ன
பொருள் வாக்கு மனாதீதமாகிய சிவசக்தி? என்ன பொருள் வாக்கு மனம் அதீதம்? அதீதம்னா கடந்தது. வாக்கு மனாதீதமாகிய சிவசக்தி. ஆக சிவசக்தி எப்படிப்பட்டது என்றால், சக்தி எப்படிப்பட்டது என்றால் வாக்குக்கு அப்பாற்பட்டது. அதாவது வாக்கினாலே இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. வாக்கை கடந்தவன். பிறகு மனம், மனத்தினாலும் மனத்தினாலும் உணர முடியாது, வாக்கினாலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பொருள் வாக்கு மனாதீதம். அதீதம்னா கடந்தது.
அதீதமாகிய சிவசக்தியின்
சந்நிதியில். சந்நிதியில்னா முன்னாடி, சந்நிதியின் முன்னாடி.
உணர்வுருவாகிய அசத்தெல்லாம்
பாழாகலின். இறைவனுக்கு முன்னால் உணர்வு உருவாகிய அசத்துங்கிறது எதை சொல்லுகிறார்? இந்த பிரபஞ்சம், உலகம். இந்த உலகம் உணர்வு உருவாகிய அசத்து எல்லாம் வாழ் ஆகலி. வாழ்ந்த என்ன பொருள்? இல்லை என்ற பொருள், இல்லை என்ற பொருள் அல்ல. விளங்கின் இல்லா. எப்படி நமக்கு முன்னாலே பொருள் விளங்கி நிற்கின்றனவோ, அதுபோல இறைவனுக்கு முன்னாலே இந்த உலகம் விளங்கி நில்லாது. அதான் வாழ்.
சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிதல் செய்யாது.
அறிதல் செய்யாதுன்னா அனுபவிக்காது. ஆக விளங்கி நின்றால்தான், இறைவனுக்கு முன்னாலே உலகம் விளங்கி நின்றால்தான் அதை அறிந்து அனுபவிப்பான். விளங்கிய நில்லா, எனவே அனுபவிக்க மாட்டான்.
அசத்தாகிய பிரபஞ்சம் அறிவில்லாத சிவத்தை அறிந்து செய்யாது.
அதே விளங்குது. அதே போல இந்த உலகம் இறைவனை அறியுமா என்றால், இது ஜடம் அனுபவிப்பான்.
ஆதலால்
அதன் வாரிசேட அளவைன்னு சொல்றாரு. பாரிசேட அளவையா, இது ஒரு அளவை பிரமாணம். பிரமாணம் எத்தனை பார்த்தோம் நம்ம? மூன்று பார்த்திருக்கிறோம். இது நாலாவது ஒரு வகை பாரிசேடம். பாரிசேஷம் என்பார்கள் உடம்புல, சேஷம் பாரிசேடம். அதாவது பாரிசேடம் என்றால் மூன்று பொருள்கள் உள்ள இடத்துல, மூன்று பேர் பொருள் உள்ள இடத்துல இரண்டினை நீக்கி மூன்றாவதை கொள்ளுவது, மூன்றாவது பொருளை கொள்ளுவது. இப்ப ஒரு அறையில மூன்று பேர் தங்கியிருக்கிறார்கள், மூன்று பேர் தங்கியிருக்கிறார்கள், ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது. ஆனால் ரெண்டு பேர் ஊர்ல இல்ல, ரெண்டு பேர் ஊர்ல இல்ல, ஒரே ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அப்பனால் அந்த இரண்டு பேரை நீக்கி அவர்கள் எடுத்திருக்க முடியாது. இவன் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதுதான் பாரிசேடம். அதான் பாரிசேடம். அதே போல அந்த அளவையை இங்கே பயன்படுத்துகிறார். பாரிசேட அளவையா ஏதாவது இரண்டு அதான் பொருத்தமாக, சும்மா இரண்டு தடவை. இப்ப இங்க இங்க மூன்று பொருள் இருக்கின்றன. அதாவது இறைவன், இறைவன் உலகம், இன்னொரு பொருள் எது? ஆன்மா. பதி பசு மூன்று பொருள். பதி பாசத்தை அறியாது, பதியை நீக்கி விட்டோம். பதி பாசத்தை அறியாது, பாசம் பதியை அறியாது, பாசத்தையும் தள்ளிவிட்டோம். எஞ்சி இருப்பது உயிர், பசுதான். எனக்கு பசுதான் இந்த இரண்டையும் அறியக்கூடியது என்று முடிவு செய்வோம். அதான் பாரிசு.
அதுவே சத்தாத தன்மையும் அசத்தாத தன்மையும் ஆகிய இரண்டும் அன்றி சதசத்தாய் உள்ள உயிரம்
என்றவாறு
இரண்டும் அன்றி, இரண்டும் அல்லாமல்,
இரண்டும்
சத்தாத தன்மையும் இல்லாமல், அசத்தாத தன்மையும் இல்லாமல் சதசத்தாய் உள்ள உயிரம்.
எனவே இந்த பசுவாகிய உயிரை சத்து என்ற வகையில சேர்க்கலாம், சத்து என்று சொல்லலாமா?
சேர்த்து அந்த வகையில
ஏன்
அறிகிறதே.
எனவே இது சக்தி இல்ல. சரி, அப்படியானால் ஆன்மாவை அசத்து என்ற வகையில சேர்க்கலாமா? அசத்து என்ற அறிவற்று, அசத்து அறிவற்று. ஆனால் ஆன்மா அறிவுடை. எனவே அசத்தும் இல்ல, சத்தும் இல்ல. அப்படியானால்
என்ன?
சதசத்து. இரண்டையும் அறிவது, இரண்டும் அல்லாதது. அது முக்கியமான, இரண்டும் அல்லாதது, இரண்டையும். அதுபோல் இப்ப இந்த தவளை இருக்கு இல்லையே, தவளை அது நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழுகிறது, ரெண்டு தன்மை இருக்குல்ல. நமக்கு அப்படி ஏதாவது ரெண்டு தன்மை இருக்கா? நீங்க சகலகலா வந்தவர். எனவே சதசத்து, நாமெல்லாம் சதசத்து.